జడాః ప్రకృతి నిర్ధనాః జన విలోచనారుంతుదా నరాః జనని వీక్షణం క్షణమవాప్య కామాక్షితే వచస్సు మధుమాధురీం ప్రకటయంతి పౌరందరీ విభూతిషు విడంబనాం వపుషి మాన్మథీం ప్రక్రియాం. ఇది స్తుతి శతకత్తుల 82వ శ్లోకం. இதோட அர்த்தம் என்னென்னா, ஜடாக ஜடம மூடர்களாகவும், பிரகிருதி நிர்தனாக இயற்கையிலேயே தரித்திரர்களாகவும், பணம் இல்லாதவர்களாகவும், ஜனவிலோச்சனாருந்துதா நராக, ஜனங்களுடைய கண்களுக்கு அருவறுப்பு ஏற்படும்படியான ரூபம் உள்ளவர்களான நராக, நரர்கள், மனிதர்கள், ஹே காமாட்சி, க்ஷணம் தே வீக்ஷணம் அவாப்ய, ஒரு க்ஷணம் உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்றுவிட்டால் ஜனனி அம்மா, அவள் என்ன ஆயிடுவான்னா, வச்சஸ்ஸு மதுமாதுரியும் பிரகட்டயந்தி, அவளுடைய வாக்கு தேனின் இனிமையை பெற்றுவிடும். பௌரந்தரி விபூதிஷு விடம்பனாம், புரந்தரகான இந்திரர், இந்திரனுடைய செல்வத்தை அவள் விடம்பனம் பண்ணுவாள், கேலி பேசுவாள், அவ்வளவு செல்வம் வந்துடும். வபுஷி மான்மதியும் பிரக்ரியா, உடம்பு தங்கரேகா மன்மதனை போல ஆகிடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இன்றைக்கி 63. இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த கனெக்ஷன் நான் கடைசியில் சொல்கிறேன். 63ங்கிறது இங்கே திருவிழாவாக மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் விமர்சையா வருஷா வருஷம் இந்த பங்குனி திருவிழாம்போது கொண்டாடுறா. 63 நாயன்மார்களையும் இன்னும் சமயகுருவர்களையும், பஞ்சமூர்த்தி கணபதி, வள்ளி தேவசேனா சமேத் சுப்பிரமணிய சுவாமி, கபாலீஸ்வரர், கற்பகாம்பா, சண்டிகேஸ்வரர், இன்னும் நிறைய சிவனடியார்கள் எல்லாம் 4 அடியார்களை ஒரு சப்பரத்தில் வச்சு ரொம்ப அழகாக ஒரு உற்சவம் கொண்டாடுவா. அந்த சுற்றி இருக்கிற திருவிழெல்லாம் நீர்மோரும் பானகமும் சாப்பாடும், மயிலாப்பூரே இந்த உற்சவத்தை கொண்டாடும். அங்கே டவுன்லேருந்து திருவான்மையூர் வரைக்கும் அவ்வளோ விமர்சையாக இந்த 63 இங்கே கொண்டாடுறா. அது பகவானுடைய அடியவர்களை கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கோம். அதனால தானே என்னமோ தர்மமிகு சென்னைன்னு ஒரு நடைமொழி கிடச்சிருக்கு. எனக்கு இந்த அடியவர்களை கொண்டாடினா அதனால் நமக்கு க்ஷேமம் அப்படிங்கிறத இந்த சுந்தரர், ஞானசம்பந்தர் அப்படிங்கிற அந்த அடியவர்களை கொண்டாடி அதனாலேயே பகவானுடைய அருளை பெற்ற சில பக்தர்களுடைய சரித்திரத்தை இன்னைக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கு. இந்த திருமயிலாபுரியில் விசேஷமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பூம்பாவை என்ற பெண்ணை திருஞாசம்பந்தர், எலும்பா இருந்த பெண்ணு திரும்ப உயிர் கொடுத்தார். அது என்னென்னா, திருஞாசம்பந்தருடைய காலத்தில் அவருடைய பெருமை தமிழ் தேசம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இங்கே மயிலாப்பூரியில் சிவனேச செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தனக்கு ஒரு பெண் பிறந்தோன்னே அவளுக்கு பூம்பாவைன்னு பேர் வச்சு, இந்த பெண்ணை நான் திருஞாசமுந்தருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மாதம் சங்கல்பம் வச்சுருந்தார். அந்த பொண்ணு வளர்ந்து 7 ஆகும்போது பாம்பு தீண்டி அவள் இறந்து போய்ட்றான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் ஞானசம்பந்தருக்குன்னு வரிச்ச குழந்தை எப்படி உயிர் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் காரியங்கள்லாம் பண்ணிட்டு அந்த அஸ்தியை மட்டும் ஒரு குடத்தில் போட்டு வச்சுருக்கார். திருஞாசம்பந்தர் இந்த மயிலாப்பூரி வரும்போது திருவொற்றியூர்லேருந்து திருவான்மியூர் வரைக்கும் பந்தல் போட்டு அவரை வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக பாடிட்டு மயிலாப்பூரி வந்தபோது கூட இருக்கலாம் சொல்கிறார், இவர் சிவனேஷ் செட்டியார், இவர் தான் இந்த பந்தல்லாம் போட்டு உங்களுடைய வரவேற்புக்கு ரொம்ப சகாயம் பண்ணார் அப்படின்னு சொன்னோடனே ஞானசம்பந்தர் அவரை பார்த்து, அப்படியா, சந்தோஷம், நான் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய அன்புக்கு பிரதியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறார். அப்போ கூட இருக்கவா சொல்கிறான், இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா பூம்பாவைன்னு, அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு வச்சுருந்தா, அவள் பாம்பு தீண்டி இறந்து போயிட்டா, அந்த அஸ்தியை அவர் இன்னும் நம்பிக்கையாக வச்சுருக்கார் அப்படின்னு, அப்படியா நீ அந்த அஸ்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பதிகம் பாடுறார், 10 பாடல்கள். இந்த திருமயிலை கஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உற்சவத்தையும் சொல்லி அந்த உற்சவத்தை பார்க்காம நீ போயிட்டியா பூம்பாவாய் அப்படின்னு பண்ணோடனே அந்த அஸ்தி இருந்த கலசத்துலேருந்து அந்த பெண் உயிரோடு வரா. 7 வயசில் காலமானவ, 12 வயசு பொண்ணாக வரா. அப்போ அந்த செட்டியார், நீங்கள் இந்த பொண்ணை ஏற்றுக்கணும்னு, இல்லை நான் தான் இவளுக்கு உயிர் கொடுத்துருக்கேன், இவளுக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணு சிவகங்கீரியம் பண்ணிட்டுருக்கா. அந்த மாதிரி திருஞான சம்பந்தரை நம்பின சிவனேச செட்டியாருக்கு இறந்து போன பெண் உயிரோடு வந்தா. அப்படி அந்த பக்தர்களுடைய மகிமை. சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட ரொம்ப பக்தியாக இருந்து கைலாசத்துக்கு போனவா எவ்வளோ பேர், சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் ஐராவதத்தை ஏறி கைலாசத்துக்கு போகும்போது பின்னாடி தன்னுடைய பஞ்சகல்யாணி குதிரை காதில் பஞ்சாட்சரத்தை ஓதி அந்த குதிரையும் ஆகாசத்தில் பறந்து அவரும் கைலாசத்துக்கு போனார் அப்படின்னு ஒரு கேட்டுக்கோம் இல்லையா. அதே மாதிரி சோமாசிமார நாயனார் அப்படின்னு ஒரு சிவபக்தர், அவருடைய சரித்திரத்தில் மகாபெரிவா தெய்வத்தின் குரல் 5வது பாகத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. பெரிவா சொன்ன மாதிரி யாராலும் சொல்ல முடியாது. நான் அந்த இணைப்பை தரேன். நான் என்னுடைய மழலை மொழியில் அந்த கதையை சொல்ல பார்க்குறேன். சோமாசிமார நாயனார் அப்படிங்கிறதே சோம யாகம் பண்ணவாளுக்கு சோமயாஜி, அது தமிழில் சோமாசி. இன்னைக்கு கூட சோமயாஜி சோமயாஜுலு அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறா இல்லையா. அந்த மாதிரி அவர் பரமேஸ்வரனுக்கு இஷ்டமான சோமயாகம் பண்ணியே அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தார். இதில் அவருக்கு நம்ம சோமயாகம் பண்ணும்போது சுவாமி தானே வந்து நம்மள்கிட்ட நேரடியாக ஆவிர்வாகம் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அவருக்கு வந்து நம்ம அவ்வளோ பெரியவனா, அதனால் இது நடக்காத ஆசை இருந்தாலும் அப்படின்னு அவர் மனசில் இந்த ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. அப்போ அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்பட்டார். சோமாசிமார நாயனாருடைய ஊர் அம்பர்னு ஒரு திருவம்பர். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் சுவாமிக்கு வன் தொண்டராகவும், வன் தொண்டர்னா சண்டை போடுற தொண்டர்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் பண்ண பிழையினால் அவர் கண்டு போச்சு. இருந்தாலும் சுவாமிகிட்ட சண்டை போடுறார், இப்படி பார்த்துட்டு கேளே என் கஷ்டத்தை போக்க மாட்டேளா அப்படின்னு சண்டை போடுறார். நீங்கள் ரொம்ப நன்னா வாழ்ந்து போதீரே, நீ நன்னா வாழுங்கோ, என்னோடய கஷ்டத்தை கவனிக்க மாட்டேளா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்திக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தனுப்புறார். சுவாமி கோபம், மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே அப்படின்னு வேறு யார்ட்டையும் சுந்தரமூர்த்தி எதுவும் கேட்க மாட்டார். எது வேணுனாலும் அவருக்கு சுவாமியை கேட்பார், சுவாமியே நேராக கொடுப்பார். அதனால் இந்த சேரமான் பெருமான் கொடுத்த பரிசுகளை இவர் வாங்கிட்டார்ன்னு சொல்லி சுவாமி கோபம். அதனால் சுவாமி பூதகணங்களை வேடர்களாக அனுப்பிச்சு அந்த பரிசுகளெல்லாம் இவர்கிட்டேருந்து அபகரிச்சுடுறார். உடனே சுந்தர கோபம் வருது, நீ எத்துக்கு இருந்தீர், நீ இருந்து என்ன பிரயோஜனம், என்னோடய பரிசுகளெல்லாம் திருடின்னு போகிறா பார்த்துட்டு கேளு அப்படின்னு சுவாமிகிட்ட சண்டை போடுறார். அப்புறம் சுவாமி அவர் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றார் அவருக்கு. அப்படியெல்லாம் விளையாட்டு பண்ணுவார் சுவாமி அவரோட. அவருக்காக பறவை நாச்சியார்த்த எவ்வளோ தூது பண்ணார். இப்படியெல்லாம் ரொம்ப வன் தொண்டராகவும் தம்பிரான் தோழராகவும் சுந்தரமூர்த்தி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து இந்த சோமாசி மாரநாயனார் அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணா, அவர் சுவாமிகிட்ட சொன்னா சுவாமி நேராக நம்மளுடைய யாகத்தில் ஆவிர்வாகம் வாங்கிப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ஒரு சிற்றரசர் மாதிரி இருந்தார். மூவேந்தர்களும் அவருக்கு நண்பர்களாக இருந்தா, அந்த மூவேந்தர்களையும் கூட்டிகிட்டு அவர் பல க்ஷேத்திரங்கள்லாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணி பாடியிருக்கார். அதனால் அவர் ஒரு சிவ தர்பார் நடத்திட்டு இருந்தார். அவர் கிட்ட போகிறதுக்கு இந்த ஏழை பிராமணருக்கு பயம். அதனால் அவர் என்ன பண்ணாரா, தினம் அவரே தூதுவளையை பறிச்சுட்டு போய், ஏதோ உஞ்சவருத்தி பிராமணராக இருந்தார் கடிச்ச சாப்பிட்டுண்டு, அந்த தூதுவளையை ஒரு நாள் தவறாமல் அந்த சுந்தரமூர்த்தி நாயனுடைய குக்ஷியில் போகிற மாதிரி அவர் அந்த பரவநாச்சியார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடார். இப்படி மாதக்கணக்காக பண்ணிட்டுருக்கார் கால் வலியை பார்க்காம. ஒரு வாட்டி ஆற்றுல வெள்ளம் ஜாஸ்தி ஆகிடுது. அந்த அவரால் போக முடியல, அவர் வருத்தமாக இருக்கார். 4 நாளாக தூதுவளை வரலையேங்கிற போது சுந்தரமூர்த்தி நாயனார் கவனிக்கிறார். என்ன தூதுவளை இல்லையா அப்படின்னு கேட்டபோது ஒரு பிராமணர் வந்து கொடுத்துட்டுருக்கார், அவருக்கு வர முடியல போறக்கு அப்படின்னு பரவநாச்சியார் சொன்னோடனே, அப்படியா இவ்வளோ பிரியமாக ஒருத்தர் பண்ணுறாரா, அவரை என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னோடனே நேராக வந்து பார்க்குறார். அப்போ சோமாசிமார நாயனார் சொல்கிறார், என்னுடைய யாகத்தில் சுவாமியே வந்து ஆவிர்வாகம் வாங்கிக்கணும், நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. சுந்தரமூர்த்திக்கு ஆச்சரியம், சரி நான் சொல்கிறேன், உங்களுடைய கீரை நான் சாப்பிட்ருக்கேன், அதனால் நான் அவசியம் சொல்கிறேன், அப்புறம் வர்றது பவான இஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர் எப்பவுமே சுவாமிகிட்ட போய் சகஜமாக பேசிட்டு இருப்பார். அது மாதிரி போய் சுவாமிகிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு பிராமணர் எனக்கு கைங்கரியம் பண்ணி என்னை கடனாளி ஆக்கிட்டார், எனக்காக நீங்கள் அவருடைய யாகத்துக்கு நேராக போகணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நான் நேராக போகிறேன், ஆனால் எந்த ரூபத்தில் வேணால் போவேன், புரிஞ்சுட்டு அவன் ஆஃபீஸை கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். சுந்தரமூர்த்தியும் அவர்கிட்ட சொல்லிடுறார், சுவாமி வரணும் சொல்லியிருக்கார் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப ஆனந்தம், கொஞ்சம் எல்லாத்தையும் சகாயம் கேட்டு திரவியங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு ஒரு சோமயாகம் பண்ணுறார். ஒரு வைகாசி மாதம் ஆயில நட்சத்திர தண்ணிக்கு அந்த யாகத்தை அவர் பண்ணுறார். அவர் அந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி ஒரு புலையனாக நாலு நாய்களை பிடிச்சிட்டு அம்பாள் ஒரு புலச்சியாக தலையில் கல் கொடுத்து வச்சுட்டு பூதகடங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு வந்துடுறார். எல்லா பிராமணனும் ஓடுறா, ஐயோ இதில் போய் நம்ம கலந்துடுவோமே, நம்மளுடைய பிரம்மண்டமே போச்சு, இது அனாச்சாரம் எடுத்து இனிமே பரிகாரம் பண்ணிக்கணும் பிராசித்தம் பண்ணிக்கணும்னு எல்லாம் பயந்து விடுறா. ஆனால் இந்த சோமாசி மாரநாயனாருக்கு அவருடைய அந்த குருபக்தினாலையும் சிவபக்தினாலையும் வந்திருக்கிறது சுவாமி தான் தெரிஞ்சு சுவாமி கையிலேயே ஹவிசை கொடுக்குறார். உடனே சுவாமி அவருக்கு ரிஷபாரூடனாக தர்சனம் கொடுத்து சுவாமியும் அம்பாளும் பூதகணங்களும் எல்லாரும் காட்சி கொடுக்குறார். அவருக்கு ஜென்ம சாபல்யமாகி அவர் சிவலோகத்தை அடைந்தார் அப்படின்னு சுமாசி மாரநாயனருடைய சரித்திரம். இதே மாதிரி இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் பிரண்மிண்ட நாயனார்னு ஒருத்தர், ஒரு நாளைக்கு சுந்தரமூர்த்தி திருவாரூர் தியாகராஜாவை தர்சனம் பண்ண போகும்போது தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு அந்த மண்டபத்தில் சிவபக்தர்கள்லாம் உட்காந்துட்டு பரமேஸ்வர தியானம் பண்ணிட்டுருக்கா. இவர் உள்ள போகும்போது இவாளுக்கெல்லாம் இந்த பக்தர்களுக்கெல்லாம் ஆளாக நான் என்னைக்கு ஆவேனோ அப்படின்னு நினச்சின்னு போகிறார். அதனால் அவர் வந்து அந்த பக்தியோடு பணிந்து கொஞ்சம் ஒதுங்கி சுவாமிக்கிட்ட போயிட்டுருக்கார் வேண்டிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் தில்லைவாழ் அந்தனர்களுக்கெல்லாம் அடியவனாக என்ன ஆக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு அவர் உள்ளே போகிறார். இந்த விருண்மிண்ட நாயனார் இதை பார்க்குறார். மகான்களை தரிசனம் பண்ணாமல் இவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாமல் இந்த சுந்தரமூர்த்தி நேராக சுவாமியை பார்க்க போகிறார். இந்த தியாகராஜாவும் இந்த சுந்தரமூர்த்தியோட ரொம்ப சலாபம் பண்ணுறார். எனக்கு இந்த சுந்தரமூர்த்தியும் வேண்டியதில்லை, இந்த தியாகராஜாவும் எனக்கு வேண்டியதில்லை, இனிமேல் இந்த திருவாரூருக்குள்ளேயே நான் கால வைக்க மாட்டேன் அப்படின்னு கோச்சுட்டு அவர் ஊரை விட்டு வெளில போனதாகவும், அப்போ சுவாமி ஒரு கிழவு நாட்டை வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை மெதுவாக திருவாரூருக்குள்ளே உள்ளே கூட்டு வந்துட்டார். வந்துட்டேரே திருவாரூருக்கு வந்துட்டே அப்படின்னு சொன்னபோது அவர் காலை வெட்டிக்க போனார், இல்லை நீ இப்போ வந்து பாரு அப்படின்னு சுவாமி சன்னதி கூட்டு பண்ணும்போது அப்போ தான் சுவாமியே அடியெடுத்து கொடுத்து தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படின்னு ஆரம்பித்து திருத்தொண்ட தொகை அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்க்கடியனா தன்னை நினச்சி பாடின அந்த பதிகம் கிடச்சி அதை கொண்டு தான் சேக்கிழார் 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை எழுதி கொடுத்தார். அதை கொண்டு தான் இன்றைக்கி எல்லா கோயில்களையும் அவளுடைய சந்நிதிகள் இருக்குது. இந்த மாதிரி உற்சவம்லாம் நம்ம கொண்டாடி சந்தோஷப்படுறோம். இந்த முதல்ல சொன்ன ஸ்லோகத்துக்கும் 63 உற்சவத்துக்கும் என்ன கனெக்ஷன்னா, இந்த மாதிரி ஜடமாகவும் தரித்திரமாகவும் யாருக்கும் கண்ணால் பார்க்கறதுக்கு பிடிக்காதவாளவும் இருக்கிற ஜனங்களும் காமாட்சி கட்டாட்சம் பெற்றால் இனிமையான வாக்கும் இந்தனுக்கு மேலான ஐஸ்வர்யமும் மன்மதுக்கு ஒப்பான சரீரமும் கிடச்சி சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னது தெளிவாக தான் காமாட்சி. காமாட்சியினுடைய கட்டாட்சம் பெரிவாளுடைய கட்டாட்சம் கிடச்சா இந்த மாதிரி நம்முடைய சாபங்கள்லாம் விலகி நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறது. மகாபரிவா கட்டாட்சம் கூட வேண்டாம், அவா பெரிய மடாதிபதியாக இருந்து அவர் ஒரு 100 வருஷம் அருளாட்சி பண்ணி சிவதர்பார் நடத்திட்டு இருந்தார். ஒரு சுவாமிகளுடைய கட்டாட்சம் கிடச்சி என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே இன்றைக்கி என்ன கொஞ்சம் பேருக்கு பிடிக்கிறது இந்த இந்திர செல்வத்தை வேண்டாம்னு சொன்ன மாதிரி நான் அமெரிக்காவை விட்டு வந்தேன். இங்கே நான் சில பேருக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன், அவள்லாம் ஒரு அன்பு பாராட்டுறா, அந்த செல்வமே எனக்கு மேலானதாக இருக்குது, என் பேச்சையும் இனிமையாக இருக்குதுன்னு சில பேர் கேட்குறா. என்னோட சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பற்றி ஒரு குறை இருந்தது. சுவாமிகள்கிட்ட போயிடும்போது சுவாமியுடைய தூய்மையும் அவர் பண்ணுற காரியத்தோட பெருமையும் தெரிஞ்சது, இருந்தாலும் ஒரு செல்ஃப் இமேஜ் ரொம்ப குறைச்சலாக இருந்ததுனால நான் ஹார்ஷாக பேசுவேன், யாருக்கும் நம்மளை பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு டிப்ரெஸ்டாக இருந்தேன். சுவாமியை பார்த்தபோது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்ததுனால சுவாமிகள் அந்த ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி வச்சு வேணுங்கிறத கொடுத்தார். ஆனால் அவர் பண்ண காரியத்தோட பெருமையை நினச்சி இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு அந்த மாதிரி பாராயணங்களும் பண்ணுறதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி பகவானிடத்தில் பக்தி பண்ணி பகவானை தரிசனம் பண்ணுறது, பகவானுடைய அனுகிரகம் கட்டாட்சம் கிடைக்குமோ இல்லையோ, அடியார்களை நம்பினா நமக்கு இகப்பர சௌபாகியம் கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு இந்த 63 உற்சவத்தின் போது தோணித்து. ஏன் என்னுடைய உதாரணத்தை சொல்கிறேன்னா, அப்பப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நம்ம அன்பு வச்ச இடத்துல நமக்கு அன்பு வைக்க மாட்டேங்கிறா, அல்லது செல்வம் இருந்தால் கூட நமக்கு போகல, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு திடீர்னு மனசு டவுனாக இருது இல்லையா. அதனால் என்னுடைய உதாரணத்தை சொன்னேன். மனசு தானே, மனசில் தாராளமாக இருக்குது, நம்மகிட்ட எல்லோரும் பிரியமாக இருக்கா அப்படின்னு நம்ம மற்றவாளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா தானாக மற்றவாளுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக என்னுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். சுவாமிகள்கிட்ட யாராவது அந்த மாதிரி என்னுடைய அம்மா ஆற்றுலே தனியாக சமைச்சு சாப்பிட்டுருக்கா, எங்கள்கிட்டலாம் பிரியம் இல்லாமல் இருக்கா, இல்லை அப்பா கோச்சுண்டு ஊர்லேயே இருக்கார் எங்கிட்ட வந்திருக்க மாட்டேங்கிறார், இல்லை அண்ணா சொத்துலப்பங்க கேட்குறான், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது சுவாமிகள் துருவ சரித்திரம் படிங்கோ அப்படின்னு அந்த துருவ சரித்திரத்தை சொல்லி சுக சுவாமி சௌமனஸ்யம் ஏற்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் அன்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதை படிக்க சொல்வார். அந்த மாதிரி கொஞ்ச நாள் படிக்கிறதுக்குள்ளே அவள் மனசு மாதிரி, மனசு தானே அந்த அம்மாவோ உறவுக்காராலோ மனசு மாதிரி வந்து ரொம்ப பிரியமாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஜடாஹா பிரகிருதி நிர்தனாக ஜனமிலோச்சனாருந்துதா நராக ஜனனி வீக்ஷணம் க்ஷணமவாப்ய காமாட்சிதே வச்சசு மதுமாதுரீம் பிரகடயந்தி பௌரந்தரீ விபூதிஷு விடம்பனாம் வபுஷி மான்மதீம் பிரக்ரியாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.